இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் உன்னதப்பாட்டு புத்தகம் 4 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே கடைசி வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனங்களும் மணவாளன் கூறியவைகளாகும். இது சாலமோனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. சாலமோன் மலைநாட்டு பகுதியில் வைத்து சந்தித்த சூலமித்தியாளை தன்னோடு எருசலேமிற்கு அழைத்து வருகிறார். அவள் மீது கொண்ட நேசத்தை இந்த வசனங்களிலே அழகுபட வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது அவள் இப்பொழுதுதான் முதல் முதலாவதாக காலணிகள் அணிகிறாள் என்று தெரிகிறது. அரண்மனைக்கு வந்த பிறகு சிறந்த ஆடைகளை அணிகிறாள். மேலும் சாலமோனுடன் மேஜேலே அமர்ந்து பந்தியிருக்கிறாள். என்ன ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றுக் கொண்டாள் என்று பாருங்கள். அவள் அதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். நாம் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை காண வேண்டும். தனிப்பட்ட இந்த உறவின் மூலம் அற்புதமாய் இது விளக்கப்படுகிறது. இந்த காரியம் கிறிஸ்து சபையின் மீதும் தனிப்பட்ட விசுவாசியின் மீதும் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இது மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பாடல் என்று கூட நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அன்பை குறித்துத்தான் இந்த பகுதியிலே கூறுகிறார் என்பதை நாம் 7 வசனத்திலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதுண்டும் இல்லை என்று கூறப்படுகிற வார்த்தைகள் சபையை குறித்து எபேசியர் 5 அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு மிகவும் ஒத்துப்போகிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சபையை பார்த்து நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்கிறார். அப்படியென்றால் பழுதொன்றும் இல்லாத நிலைமையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாம் விசேஷித்து ஏதும் செய்ய வேண்டுமா? இல்லை பிரியமானுர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் கூறும் வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். எபேசியர் 5:25-26 வசனங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவர் நம்மை ஏற்கனவே தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து விட்டார். அவருடைய பலியினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. எனவே நமக்கு எதிராக குற்றம் ஒன்றும் கொண்டுவரப்பட போகிறதில்லை. மேலும் அவர் நம்மை அவருடைய வார்த்தைகளினாலே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 5:27 வசனத்திலே கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்பதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவரே சபையை பழுதொன்றும் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வருகிறவர். நம்மை தேவன் கிறிஸ்துவின் வழியாய் பார்க்கிறார். எனவே அவர் இப்பொழுது சபையை பார்த்து என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று கூற முடிகிறது. உன்னதப்பாட்டு 4:1 வசனம், நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாயிருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது. இங்கே சூலமித்தியாளை பற்றி மிக நுணுக்கமான முறையிலே வர்ணிக்கப்படுவதை கவனித்து பாருங்கள். அவளுடைய கண்களைப் பற்றியும் கூந்தலை பற்றியும் அழகை பற்றியும் மணவாளன் வர்ணிக்கிறார். பொதுவாக திருமணத்தை பற்றி 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, திருமணத்தில் உடல் உறவே முதலிடம் வகிக்கிறது என்கிறது. 2வதாக அன்பு மட்டுமே மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த 2 கருத்துக்களுமே தவறானதே. இந்த 2ற்கும் நடுவிலான ஒரு கருத்தை உடையவர்களாக திருமண வாழ்க்கையை அணுக வேண்டும். அதுவே உண்மையான திருமண வாழ்க்கை. மணவாளன் மணவாட்டியை தன்னுடைய தோளிலே சாய வைத்துக் கொள்ளும் பொழுது அவள் மேல் உள்ள அன்பு, உடல் ரீதியான அன்பு பரிபூர்ணமாக வெளிப்படுகிறது. மணவாளன் தன்னுடைய மணவாட்டியின் அழகை கண்டு ரசிப்பது போல மணவாளனாகிய இயேசுவும் தன் சபையின் அழகை ரசிக்கிறவராயிருக்கிறார். உன்னதப்பாட்டு 4:2-3 வசனங்கள், உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாயிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈண்டுகிறவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல இருக்கிறது. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயிருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் வெடித்த மாதளம் பழம் போல இருக்கிறது. ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை காண்கிற விதம் இதுதான். ஒவ்வொரு இள வயது கணவனும் தன் மனைவியை இவ்விதமாகவே ரசிக்கிறான். ஆனால் வயதாகும் பொழுது எவ்வளவு தூரம் தன் மனைவியை நேசித்து வர்ணித்து பேசுகிறான் என்பது அவருடைய அன்பின் ஆழத்தை பொறுத்தது. எனவே மணவாளன் தன் மணவாட்டின் அழகை ரசிக்கிறான். அதேபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசியின் ஆவிக்குரிய அழகை விரும்பி எதிர்பார்த்து புகழ்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் அவரை ஏமாற்ற முடியாது. மட்டுமல்ல, நாம் அவரிடத்திலே சென்று நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய காரியங்களை மூடி மறைக்க நினைப்பது இயலாத காரியம். நாம் அவரிடத்திலே ஒளித்து மறைத்து ஜெபிப்பதோ அல்லது காரியத்தை தவறான விதத்திலே அவரிடத்திலே எடுத்து கூறுவதோ நம்முடைய பாவங்களை மறைப்பதோ முடியாத காரியம். அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லா காரியங்களுமே வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறதோ அதை அப்படியே இயேசுவிடம் நம்மால் தெரிவித்துவிட முடியும். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய இருதயத்திலே இருக்கிற விருப்பங்கள், போராட்டமான சிந்தைகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நாம் அவரிடத்திலே தாராளமாக எடுத்துச் சொல்லலாம். நாம் இவ்வாறுதான் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவரும் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? அதை குறித்தும் நீங்கள் இயேசுவிடம் பேசுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே இதற்கு தீர்வை தர முடியும். வேறு ஒருவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு தேவனை விசுவாசிக்கின்ற மனையல் மருத்துவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலை பெற இயலாது. மனையல் தத்துவ நிபுணர்களாகிய நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஒருவருடைய தாழ்வு மனப்பான்மையை அவருக்குள்ளேயே ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைப்போம். அதைத்தான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் மட்டுமே ஒரு மனிதனில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை பூரணமாய் எடுத்து போட முடியும் என்று கூறுகிறார். மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினிடத்திலே வந்து தங்கள் காரியங்களை அவரிடத்திலே கூறுவது மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ள முடியும். அகஸ்டின் என்ற தேவ மனிதர், நாம் தேவனிடத்திலே வருகிற வரை நம்முடைய இருதயம் அமைதியின்றி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பவுல் பிலிப்பியர்களின் நிருபத்திலே 4:13 சொல்லும்பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கூறியிருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பலன் தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பலனை கிறிஸ்துவினிடத்திலே மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறும்பொழுது மட்டுமே உங்களுடைய பெருமையை விட்டு நீங்கள் வெளியே வர முடியும். முரட்டாட்டமான கிறிஸ்தவன் என்ற நிலைமையிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்துவதற்கு அது மிகவும் உதவியாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட விரும்புகிறீர்களா? விட்டுவிட விரும்பியும் முடியாத நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் அவரிடத்திலே சென்று மனம் திறந்து அறிக்கை செய்யுங்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நாம் எத்தனை முறை அவரிடத்திலே சென்று அறிக்கையிட்டாலும் அவர் அத்தனை முறையும் மன்னிக்க தயை பெருத்தவராயிருக்கிறார். நாம் அநேக முறை விசுவாச வாழ்க்கையிலே தடுமாறிய பொழுதும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக் கொள்கிறார். அதே வேளையிலே இது நல்ல ஒரு வாய்ப்பு என்று எண்ணி தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் அது தவறான ஒரு பாதையாகிறது. நாம் இயேசுவினிடத்திலே செல்வது ஒரு ஆச்சரியமான காரியமாகும். இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் அவரிடத்திலே தொடர்ந்து சென்று ஜெபித்து வரும்பொழுது ஒரு நாளில் முற்றிலும் பாவத்திலிருந்து விடுதலையை அவருடைய வழிமுறையிலே நமக்கு தருகிறார். ஒருவருக்கு ஒரு விதமான விடுதலை கொடுக்கிறார், மற்றும் ஒருவருக்கு மற்றொரு வழியிலே அவர் விடுதலை கொடுக்கிறார். ஒருவருக்கு செய்தது போலவே அவர் மற்றொருவருக்கு செய்கிறதில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ரகசியமான முறையிலே ஆச்சரியமான முறையிலே செயல்படுகிறவராயிருக்கிறார். அவர் என்னுடைய நியமங்களையோ உங்களுடைய விதிமுறைகளையோ பின்பற்றுகிறவர் அல்ல. அவர் சில தந்திரமான வழிமுறைகளையோ மாயாஜாலமான முறைகளிலேயும் இதை செய்கிறதில்லை. அவர் தம்முடைய வேளையிலே அவருக்கே உரிய வழிமுறையிலே நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, நீங்கள் அவரண்டை வந்து நீங்கள் விரும்பும் விடுதலையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா? சுருக்கமாய் சொல்ல வேண்டுமென்றால் அவர் நம்மை நெருக்கமான முறையிலே அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நாம் அவரிடத்திலே சென்று எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நாம் ஜெபித்து செயல்பட பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உணரப்பாட்டு 4:6 பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளைப்போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாம் இங்கேயே போக வேண்டியது அவசியம். வெள்ளைப்போல மலை என்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அடையாளப்படுத்துகிறது. ஏனென்றால் வெள்ளைப்போளம் என்பது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. நாம் அங்கேயே ஆறுதலையும் ரட்சிப்பையும் உதவியையும் நம்பிக்கையையும் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக, சாம்பிராணி மலை என்பது இயேசுவின் வாழ்க்கையை குறிக்கிறதாயிருக்கிறது. ஆனால் அவருடைய பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் அது குறிக்கவில்லை. அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 5:16 சொல்லும்பொழுது, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்றுதான் எழுதியிருக்கிறார். அதாவது, இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலேயே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகிறது. பிலிப்பியர் 2:5 என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எனவேதான் தேவனுடைய வார்த்தைகளிலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று அநேகர் வேத வசனத்தை மறந்துவிட்டு மற்ற இடங்களிலே பிரச்சனைகளுக்கு தீர்வை காண தேடி அலைகிறார்கள். அவர்கள் வேத வசனத்தை மறந்துவிட்டதால் தான் இவ்வாறு மற்ற இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை மறந்துவிட்ட, அதை தெரிந்து புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்ட ஜனங்களிடமே பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் வந்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள். அதை வியாபாரமாக்குகிறார்கள். லாபத்தை சம்பாதிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு திரும்பும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் கொள்ள முடியும். மேலும் இங்கே உன்னத பாட்டிலே சிந்தித்தது போல அவருடைய விருந்து சாலையிலே அமர்ந்து பந்தியிருக்க முடியும். நாம் அவரோடு போஜனம் பண்ணி அவரில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொள்ள முடியும். அதே வேளையிலே அவர் நம்மிடத்திலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்பதையும் நாம் உணர்கிறதில்லை. தொடர்ந்து அவர் கூறுவதை கேளுங்கள். உன்னப்பாட்டு 4:9-10 என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மனவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது! என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது! சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது! இங்கே மணவாளன் மணவாட்டியை குறித்து சொல்வது இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை பார்த்து சொல்வது போல இருக்கிறது. விசுவாசிகள் அவருக்கு சொந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்து இன்றும் இவ்விதமாகவே நம்மிலே அன்பு கூறுகிறவராயிருக்கிறார் என்பதே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியம். அவர் நம்மிலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்று நாம் ஒருவேளை அறிந்திருந்தோம் என்றால் அது நம்முடைய இருதயத்தையே வெடிக்க வைத்துவிடும். அந்த அளவு நம்மேல் அவர் அன்பாயிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை நமக்கு உண்மையானதாக மாற்றித்தர முடியும். அதன் தன்மையை ருசித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். சிலர் இயேசு நேசிக்கிறார் என்ற ஸ்டிக்கரை வாகனங்களிலே அல்லது தங்களுடைய வீடுகளிலே ஒட்டியிருக்க பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதை ஒட்டி வைத்திருப்பவர்கள் இயேசுவின் அன்பை தனிப்பட்ட முறையிலே ருசித்து பார்த்திருக்கிறார்களா என்பது கேள்வி. அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே இயேசுவின் அன்பை ருசித்து பார்த்திருப்பார்கள் என்றால் அது மிகுந்த மேன்மையான காரியமாகும். அருமையானவர்களே, நீங்களும் இயேசுவின் அன்பை உங்கள் சொந்த வாழ்க்கையிலே ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? இப்பொழுதே அவருடைய அன்பை நீங்கள் உணர முடியும். அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பிலே நீங்கள் மயங்கிவிட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இந்த 2 மணவாளியே என்று வருகிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். சபை மற்றும் ஒவ்வொரு விசுவாசியும் மணவாளியாய் மணவாட்டியாய் இருக்கிறார்கள். இயேசு நமது மணவாளன். நமக்கும் அவருக்கும் இடையே திருமண ஒப்பந்தம் நடைபெறுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். நாம் தேவனோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்துள்ள மணவாட்டியாக இந்த பூமியிலேயும் மறுமையிலேயும் வாழப்போகிறோம். அவருடைய கரத்தை பற்றிக் கொண்ட நாம் வேறொருவருடைய கரத்தை பற்றி வாழ முடியாது. மற்றொரு கணவனோடு வாழ்க்கை நடத்த முடியாது. இது புனிதமான உறவு. நாம் இயேசுவை விட்டுவிட்டு பிசாசின் கரத்தையோ உலகத்தின் கரத்தையோ பிடித்து வாழ முடியாது. நாம் கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கிறோம் என்று பவுல் கூறியிருக்கிறார். ஆகவே மணவாளி என்கிற உறவை கர்த்தர் குறிப்பிடுகிறார். மேலும் இந்த உலகத்திலே வேறு எந்த உறவு முறையும் மணவாளன் மணவாட்டி என்ற ஒரு உறவைப் போல நெருக்கமானது அல்ல. எனவேதான் தேவன் சபையோடு விசுவாசியோடு அவ்வளவு நெருக்கமான உறவை கொள்ள விரும்புகிறார். நீங்கள் இந்த விதமான உறவிற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அவர் உங்களை புரிந்து கொள்ளவும் நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவும் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? நீங்கள் அவரோடு தனிப்பட்ட உறவு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, திருமண ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை மீறாதபடிக்கு உங்களை காத்து வாழ அர்ப்பணம் செய்வீர்களா? தொடர்ந்து மணவாளி பேசுகிறதை கவனியுங்கள். முன்னேற்பாட்டு 4:16, வாடையே எழும்பு, தெண்டலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த பகுதியிலே நாம் யோவான் 13:17 வரை உள்ள மேல் வீட்டரை பிரசங்கத்தை நினைவிலே கொண்டு வருவது சிறந்ததாயிருக்கும். இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையில் வைத்து சீடர்களுக்கு மிகச் சிறந்த போதனைகளை செய்து கொண்டிருந்தார். இந்த பிரசங்கத்தின் மத்தியிலே அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே அநேக கேள்விகளை கேட்டதை குறித்தும் யோவான் 14:14 நாம் பார்க்கிறோம். அங்கே ஸ்காரியோ தள்ளாத யூதா கேட்ட கேள்வியை யோவான் 14:22 வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 14:22, ஆண்டவரே, நீர் உலகத்துக்குமே வெளிப்படுத்தாமல் எங்களுக்குமே வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். அதாவது, கர்த்தாவே, நாம் இங்கே இருப்பது சிறந்த ஒரு காரியமே, உம்மை பற்றிய சிறந்த கருத்துக்களை நீர் இங்கே வைத்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர், ஆனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதுதான் அவனுடைய கேள்வி. இதை போன்ற ஒரு காரியமே இங்கே உன்னத பாட்டு 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. வாடையே, இது குளிர்காற்று. நாம் மிகவும் வாடையடிக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா? அவ்வாறு இந்த குளிர்ந்த காற்றினால் மணவாட்டி மிகவும் குளிரை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் வாடையே எழும்பு என்று இங்கே அவள் சொல்கிறதை பார்க்கிறோம். எதற்காக வாடைக்காற்று எழும்ப வேண்டும்? கந்த பிசின்களிலே பட்டு அதன் மனம் வெளியே வீச வேண்டும். உலகத்தில் உள்ள மற்றவர்கள் அதன் மனத்தை அனுபவிக்க வேண்டும். டாக்டர் அயன்சைட் என்பவர் சொல்லும்பொழுது, எல்லாரையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அவள் கொண்ட மிகுந்த விருப்பத்தை இது வெளிப்படுத்துகிறது என்கிறார். மேலும் இவர் தொடர்ந்து, வாடைக்காற்று மிகவும் குளிரானது, தாங்க முடியாதது, மக்கள் விரும்பாதது, கசப்பானது. குளிர்காலத்திலே சுருண்டு மூடி படுத்துக் கொள்ளும் அளவிற்கு அது நம்மை துன்புறுத்துகிறது. ஆனால் எப்படி மிதமான வெப்பம் கனி கொடுப்பதற்கு தேவையானதோ, அதை போலவே குளிர்காலமும் தேவையானது. அப்பொழுது கனி கொடுப்பதிலே முழுமை ஏற்படும். நல்ல ருசியான காலநிலையே ஆப்பிள் பழத்தில் சுவையை ஊட்டக்கூடியதாகும். அதன் கனி கொடுத்தலில் முழுமையை ஏற்படுத்தும். அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வாடை காற்று போன்று வரும் எதிரான சூழ்நிலைகள், சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் போன்றவை ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. நாமும் துன்பத்தின் நடுவிலே கடந்து செல்லும் பொழுது நீதியாகிய கனியை கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மிகவும் இனிமையாக வசதியாக செல்லும் என்றால் அது பயனற்றதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த வாடைக்காற்று இல்லை என்றால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களிலே மிக சிலவற்றையே நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். இப்படிப்பட்டவருடைய விசுவாசம் பலனடைந்திருக்காது. ஆகவே வாடை காற்றும் தெண்டல் காற்றும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையே. இந்த விதமாகவே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உலகத்தை மறந்துவிடவில்லை. ஸ்காரியோ தள்ளாத யூதாஸ் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். மணவாட்டி விரும்பி சொன்ன காரியமும் இதுவே ஆகும். தேவன் உலகத்தை சென்றடைய வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாகவே உங்களை பக்குவப்படுத்தி உலகத்தை சென்றடைய விரும்புகிறார். உலகத்தில் உள்ள மற்றவர்கள் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் கருவிகள் போல, வாய்க்காலை போல இருக்கிறீர்கள். உலகத்திற்கும் தேவனுக்கும் இடையிலே நீங்கள் வாய்க்கால்களாயிருந்து செயல்பட அவர் விரும்புகிறார். உங்கள் மூலமாக அவருடைய அன்பு கடந்து சென்று மக்களை தொட இடம் கொடுப்பீர்களா? மக்களை தேவனோடு ஒப்புரவாக்க முயற்சிப்பீர்களா? அன்பின் சுவிசேஷ செய்தியை மக்களுக்கு அறிவிப்பீர்களா? அவர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்திருக்கிறார். இவை எல்லாமே உங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேல் வீட்டு அறையிலே, ஜப அறையிலே, அவரிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளும் காரியங்களை நீங்கள் வெளியரங்கமாக அறிவிக்க வேண்டும். அதுவே அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் காரியமாயிருக்கிறது. மணவாளி தன்னுடைய நேசரை பார்த்து, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று கூறுகிறாள். இந்த அழைப்பை நேசரே ஏற்றுக் கொள்வார். அதேபோல மேல் வீட்டறையிலே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த சீடரிடத்திலேயும் இயேசு கூறுவதை கவனியுங்கள். யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆம் அருமையானவர்களே, வசனத்தை கை கொள்ளுகிற உங்களோடும் உங்கள் மூலமாக வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறவர்களிடத்திலேயும் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அந்த ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா, வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? தொடர்ந்து நாம் முன்னர் பாட்டு 5 சில வசனங்களை பார்ப்போம். இந்த 5 மணவாளியின் மனதில் சிறிது குழப்பம் நிலவுகிறதை பார்க்கிறோம். மணவாளனுடன் ஐக்கியம் கொள்வதிலே, நேரத்தை செலவழிப்பதிலே, அல்லது கடமையை செய்வதற்காக கடந்து செல்வதிலே, முடிவு செய்வதிலே அவளுக்கு குழப்பம். இரண்டுமே முக்கியமானதே. அந்த இரண்டையுமே செய்ய வேண்டியது அவசியம். நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருப்பது அவசியம். அதே வேளையிலே நரகத்தை நோக்கி ஓடும் பாதங்களை பரலோகத்திற்கு நேராய் திருப்ப வேண்டியதும் அவசியம். நாம் உலகத்திலே தேவனுடைய விதைகளை விதைப்பதற்கு இயேசுவின் பாதத்தை தொடர்ந்து செல்ல வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. உன்னதப்பட்ட 5:1, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை நான் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். இங்கே மணவாளன் மணவாட்டியை தன்னோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் அழைப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 கூறியிருப்பதைப் போல, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கூறுகிறார். இந்த ஐக்கியமே நமக்கு தேவை. ஐக்கியத்தை குறித்து தனது முதல் நிருபத்திலே அவர் என்ன எழுதுகிறார்? 1 யோவான் 1:4, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்கிறார். இவ்விதமான ஐக்கியத்தை நாமும் பெற்று சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? அநேகர் இந்த ஐக்கியத்தினாலே தேவனுடைய மகிழ்ச்சியை பெற்று அனுபவித்திருப்பதாக கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். தேவனோடு ஐக்கியம் கொள்வது என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய பாதத்திலே அதிகாலையிலே காத்திருந்து வேதம் வாசித்து ஜெபித்து அவரை துதிப்பதின் மூலமாக இந்த ஐக்கியத்தை நாம் பெறுகிறோம். அப்பொழுது நாம் அவரோடு ஜெபத்தின் மூலம் பேசுகிறோம். அவர் நம்மோடு வேத வசனங்களின் மூலமாய் பேசுகிறார். உள்ளத்திலே தம் பிரசன்னத்தினால் மகிழ்வை தருகிறார். இது பெற முடியாத ஒரு அனுபவம் அல்ல. வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் இதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கலாம். இயேசு உங்களோடு இருக்கிறபடியினாலே அவர் உங்களுக்கும் இந்த ஐக்கியத்தின் மகிழ்ச்சியை தர வல்லவராயிருக்கிறார். அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே வியாதியின் மத்தியிலேயும் வேதனைகள் மத்தியிலேயும் துன்பத்தின் மத்தியிலும் கூட இந்த ஐக்கியத்தின் மகிழ்ச்சியை பெற்று அனுபவிப்பதை நாம் பார்க்க முடியும். உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலேயும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுவே புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம். நாம் இப்பொழுது உன்னத பாட்டில் உள்ள 4வது பாடலை தியானிக்கப் போகிறோம். இவைகள் நாட்டுப்புற பாடலை போல காணப்படுகின்றன. இங்கே மணவாளி கூறுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். உன்னத பாட்டு 5:2 பாருங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ வெளித்திருந்தது, கதவை தட்டுகிறேன், நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அவளுடைய இருதயம் விழித்திருக்கிறதாக அவள் சொல்கிறாள். அவள் விழிப்புடன் அவருடைய வருகைக்காக காத்து கவனித்துக் கொண்டிருக்கிறாள். என் நேசரின் சத்தம். மணவாளி தன் படுக்கையிலே ஆழ்ந்த உறக்கம் வராது புரண்டு கொண்டிருக்கும் பொழுது மணவாளன் இரவிலே வெளியிலே சில வேலையின் நிமித்தமாக சென்று வருகிறார். எனவே இவள் நேசரின் சத்தத்திற்காக காத்திருக்கிறாள். சபையானது இவ்விதமாக நேசரின் சத்தத்திற்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய சத்தத்தை சபை கேட்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் நேசரின் சத்தத்தை கேட்க வேண்டியது தேவையானதே. நாம் நம்முடைய படுக்கையை விட்டு எழுந்து சுறுசுறுப்பாக பணியில் ஈடுபடுவோமாக. தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருப்பது உண்மை என்றால் நாம் அவருக்காக புறப்பட்டுச் செல்வோமாக. மற்றும் ஒரு காரியம், அவர் நித்திரை பண்ணினாள் என்று வசனத்திலே பார்க்கிறோம். சபையும் விசுவாசிகளும் இவ்வாறுதான் அநேக வேளைகளிலே உறங்கி போய்விடுகிறோம். நம்முடைய கடமையிலே, நம்முடைய செயல்பாட்டிலே வேகத்தை இழந்து போய்விடுகிறோம். இருந்தபோதிலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து கதவை திறக்க அழைப்பு கொடுக்கிறார். மீண்டும் எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார். மேலும் அவர் கடிந்து கொள்ளாமல், அன்பாய் என் பிரியமே, என் உத்தமியே, கதவை திற என்றே கூறுகிறதை பார்க்கிறோம். குறை நம் பேரிலிருந்தாலும் நம்மை தள்ளாதவர் நம் நேசர், நம்மை கடிந்து கொள்ளாதவர் நம் ஆண்டவர். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாயிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? அவர் நம்மை எவ்வளவோ நேசிக்கிறார். நம்முடைய பாவங்களை பாராமல், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது மட்டுமல்ல, அனுதினமும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? சிந்திப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேலுள்ள அன்பை பல வகைகளிலே எங்களுக்கு நீர் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட ஐக்கியப்பட வாஞ்சித்து உம்முடைய சமூகத்திலே தனித்து வந்து உம்மை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து உம்முடைய வேத வசனங்களை கருத்தோடு வாசிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் அனுதினமும் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் தட்டு தடுமாறி கொண்டு இருப்பார்கள் என்றால் அதற்கான காரணத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும், உமக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கிற காரியம் அகற்றப்படவும், தொடர்ந்து உம்முடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்கவும், கனி கொடுக்கிறவர்களாய் வாழவும் நீரே உதவி செய்தரலும். நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், மற்றவர்கள் ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமே என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தாமே விளக்கி காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கேள்வியோடு இருந்த பலருக்கு நீர் அதற்கான விடையை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கும் அந்த கேள்விக்குறியோடு உம்முடைய முகத்தை பார்க்கிற உடைய பிள்ளைகளை நீரே கரம் பிடித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.